அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர அதிகமாக வாஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சியில் கூறப்படும் கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள். செய்தியை கேட்கும் முன் ஓர் இனிய பாடலை கேட்போமா?
பிரியமான வேதாராய்ச்சியினர்களே, இன்று மார்க் முதலாம் அதிகாரம் 9 வசனம் முதல் 39 வசனம் வரை சந்திப்போம். வாசிக்கிறேன், மார்க் 1:9. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றார். மார்க் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல துவங்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் என்பதை தெளிவாக சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை வரப்போகிறார். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறது போல இயேசு கிறிஸ்து கடந்த 30 ஆண்டுகளாக யாரும் அறியாதபடி நாசரேத் ஊரிலே வாழ்ந்து வந்தார். இப்பொழுது வெளிப்படையாக அவர் வந்து ஞானஸ்நானத்தின் மூலமாக மனுக்குலத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? மத்திய எழுதின சுவிசேஷம் 3:15 வாசிக்கும் பொழுது, இப்பொழுது இடங்கோடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று கூறுகிறார். ஏன் இவ்வாறு இயேசு கூற வேண்டியது இருந்ததென்றால், யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பதை குறித்து சிந்திக்கவில்லை. மார்க்கு 1:9 கவனித்தீர்களா, இயேசு என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு வந்தார். மார்க்கெழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் வேறு எந்த பெயரையும் விட இயேசு என்ற பெயர்தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வசனங்கள் 10:11 பாருங்கள், அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இங்கே திருத்துவம் ஒன்றாக கொண்டுவரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனை பார்க்கிறோம், புறாவை போல இறங்கிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாசிக்கிறோம். வானத்திலிருந்து உண்டான சத்தம் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறது. இந்த சம்பவத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய பணி அர்ப்பணிப்பின் மேலும் பரலோகத்தின் முத்திரை குத்தப்படுகிறது. இங்கே பார்ப்பீர்கள் என்றால், சம்பவங்கள் மிக துரிதமாக நடைபெறுகிறது. அவர் பணிவிடை செய்ய வந்தவராயிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் அவரை அறிமுகப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் அவரை கண்டு அவருக்கு முத்திரை குத்துகிறார். தொடர்ந்து சோதனை அவருக்கு வருகிறது. வசனம் 12 பாருங்கள், உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். இங்கே ஏவினார் என்று சொல்லப்பட்டிருப்பது மிக தீவிரமானதும் இது மிக முக்கியமானதும் என்பதை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கும்படியாக உடனடியாக வனாந்தரத்திற்கு அனுப்புகிறார். அருமையானவர்களே, இது நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். மீண்டுமாக அந்த முக்கியமான கேள்விக்கு வருகிறோம், இவரால் அவருடைய பணியை செய்து முடிக்க முடியுமா? மற்றவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள், சோதனைக்கு அவர்களால் நிற்க முடியவில்லை. ஆதாம் தோல்வி பெற்றுவிட்டான். நோவா ஜலப்பிரளயத்தின் மத்தியிலே காக்கப்பட்டாலும் முகங்குப்புற விழுந்து விட்டான். ஆபிரகாம் தோல்வி கண்டார், மோசே தோல்வி கண்டார். மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தாலும் அவர் அந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்க அனுமதிக்கப்படவில்லை. தாவீது தோல்வி கண்டார். எனவே பிரியமானவர்களே, சோதனையானது அவருடைய பணியின் துவக்கமாய் இருக்கிறது. வசனம் 13 பாருங்கள், அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயோ லூக்காவிலேயோ நாம் பார்க்கிற விவரங்கள் இங்கே இல்லை. அவர் 40 நாள் வனாந்தரத்திலே பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். 40 நாட்களும் அவர் சோதிக்கப்பட்டார். சிலர் நினைக்கிறார்கள், அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார், அதற்கு பிறகு சாத்தான் அவரை சோதித்தான் என்று நினைக்கிறார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் 40 நாட்களும் சோதிக்கப்பட்டார். சிலர் நினைக்கிறார்கள், அங்கே அவர் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார், மிருகங்களும் அதற்கு காரணமாக இருந்தது என்று நினைக்கிறார்கள். ஆனால் மார்க் என்ன சொல்கிறார், அவர் அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், தேவ தூதர்களும் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, காட்டு மிருகங்களும் சிருஷ்டிப்பின் ஒரு பகுதி. மனிதனுக்கு கீழாக அது வைக்கப்பட்டதுதான். இதற்காகவே தேவன் அவைகளை சிருஷ்டித்தார். ஞாபகம் இருக்கிறதா, ஆதியாகமம் புத்தகத்தை படிக்கும்பொழுது தேவன் எல்லாவற்றையும் மனிதனுக்காக ஆயத்தப்படுத்தி பின்னர் மனிதனை படைத்தார் என்று பார்த்தோம். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் அறிந்திருக்கிறவரை பூமியிலே மட்டும்தான் மனிதன் தங்கியிருக்க முடியும். மனிதனுக்கு கீழாக இருக்கும்படியாக படைக்கப்பட்ட மிருகங்களும் அவருக்கு பணிவிடை செய்கிறது. அவருக்கு மேலாக இருந்த தேவதூதர்களும் பணிவிடை செய்கிறார்கள். அதைத்தான் மார்க்கு இங்கே சொல்லுகிறார். சரி, வசனங்கள் 14-15 பாருங்கள், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். சோதனை காலம் நிறைவேறியவுடனே இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்கிவிட்டார். கவனித்தீர்களா, திரும்பவும் மார்க்கு இங்கே இயேசு கலிலேயாவிலே வந்தார் என்று சொல்கிறார். யோவான் ஸ்நானகன் சிறையில் இடப்பட்ட பொழுது கலிலேயாவிற்குள்ளே இயேசு வருகிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார் என்றும் சொல்கிறார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று இயேசு பிரசங்கிக்கிறார். ராஜ்யத்தை என்ற வார்த்தை பழைய சூழல்களிலே இல்லை. எனவே காலம் நிறைவேறிற்று என்று சொல்லி தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்திருப்பார். தேவனுடைய சுவிசேஷம் என்ன? அவருடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷத்திலே பரலோக ராஜ்யம் என்று பார்க்கிறோம். இந்த இரண்டிற்கும் வேறுபாடு இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒன்றோடு ஒன்று இணைந்ததாகவும் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது பூமியிலே தேவனுடைய ஆளுகையை குறிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது முழு உலகத்தையுமே உள்ளடக்குகிறது. அதாவது பூமி மட்டுமல்லாமல் அவருடைய ஆளுகையின் முழுமையை குறிக்கிறது. எனவே தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யம் இருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷத்தை பார்ப்போம் என்றால் குறிப்பாக பூமியின் ஆளுகையை குறித்தே அவர் பேசுகிறார். ஆனால் மார்க்கு பூமியை விட்டு தாண்டி தேவனுடைய சகல ஆளுகையையும் சேர்த்து சொல்கிறார். பூமியை பொறுத்த மட்டிலேயும் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னாலும், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னாலும் ஒரே பொருளையே குறிக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது பூமியை மட்டுமல்ல, முழு வானங்களையும் சகல சிருஷ்டியையும் உள்ளடக்கியதாயிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருப்பது என்ன? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அருமையானவர்களே, மத்திய எழுதின சுவிசேஷத்திலே யோவான் என்ன பிரசங்கித்தாரோ அதேதான் இயேசு கிறிஸ்துவின் செய்தியாகவும் வருகிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று மத்தேயு 3:2 4:17 நாம் பார்க்கிறோம். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நாம் கொடுக்கிற செய்திகளிலே நாம் விசுவாசத்தை முன்னாலே வைத்து மனம் திரும்புதலை பின்னாலே வைக்கிறோம். விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒருவர் திரும்பும்பொழுது வேறு எதையோ விட்டு திரும்பித்தான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார். அந்த எதையோ விட்டு திரும்புவதுதான் மனம் திரும்புதல். அருமையானவர்களே, அந்த ஏதோ ஒன்றிலிருந்து திரும்பாவிட்டால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்கள் திரும்பவில்லை. உண்மையான இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்புதல் இருக்கும் என்றால் வாழ்க்கையிலே ஒரு உண்மையான வித்தியாசம் வெளிப்படும். ஒரு விசுவாசியானவன் ஏதோ ஒன்றிலிருந்து திரும்பியிருக்கிறான் என்பது தெளிவாகும். எனவே அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்வீர்கள் என்றால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து வெறுக்கிற எல்லா காரியங்களிலும் இருந்து நீங்கள் திரும்பி அவரை விசுவாசிக்க ஆரம்பித்திருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை மற்றவர்கள் காண முடிகிறதா? சரி, இங்கே மிக துரிதமாக சம்பவங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஏற்கனவே சொன்னேன், ரோமர்கள் எப்பொழுதுமே மிக துரிதமாக செயல்படுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்காக எழுதப்படுவதனாலே அது அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக அந்நாட்களிலே உலகத்தை ஆண்டு வந்தார்கள். மத்தேயு சமயத்திலே ஈடுபாடு உள்ளவர்களுக்கு எழுதுகிறார். மார்க்கு உறுதியான மனிதர்களுக்காக இதை எழுதுகிறார். லூக்கா சிந்திக்கிறவர்களுக்காக எழுதுகிறார். யோவான் ரட்சிப்பு தேவையான உடைந்து போன மனிதர்களுக்காக எழுதுகிறார். சரி, மார்க் 3:16-20 வரை பாருங்கள். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கவனித்தீர்களா? மூன்று பிரத்யேகமான அழைப்பு சீஷர்களுக்கு என்று கொடுக்கப்படுகிறது. யோவான் 3:35-51 பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு போனார் என்றும் அங்கே அவர்களை சந்தித்து மொத்தமான ஒரு அழைப்பை கொடுத்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். அவர் எங்கே வாழ்ந்தார் என்று அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பினார்கள். ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் இவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை அறிமுகப்படுத்திவிட்டார். யோவான் ஸ்நானகனின் சில சீடர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஆனால் அவரோடு கூட அவர்கள் தங்கவில்லை. அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அவர்களை தங்கும்படியாக அவரும் கேட்டுக் கொள்ளவில்லை. எனவே கலிலேய கடலிலே மீண்டுமாக தங்கள் மீன்பிடிக்கும் பணிக்கு திரும்பிவிட்டார்கள். இப்பொழுது இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பத்திலே கடற்கரையிலே அவர் சென்று மீன்பிடித்துக் கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து சீடர்களாக அழைப்பு கொடுக்கிறார். இப்பொழுது அவர்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:11 வாசித்து பார்ப்போம் என்றால், அவர்கள் மீண்டுமாக மீன்பிடிக்க சென்று விட்டார்கள் என்றே பார்க்கிறோம். மூன்றாவதாக, கடைசியாக அவர்களை அப்போஸ்தலர்களாக அவர் அழைக்கிறார். இதுதான் மார்க் 3 அதிகாரம், மத்தேயு 10 அதிகாரம், லூக்கா 6 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீன்பிடிக்க திரும்ப சென்று விட்டார்கள். சீமோன் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, என்னை விட்டு நீர் அகன்று போகும், நான் பாவியான மனுஷன் என்று சொன்னார். உண்மையாகவே பேதுரு அங்கே என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவரே, நீர் போய் வேறு யாரையாவது தெரிந்து கொண்டால் என்ன? ஏற்கனவே நீர் கொடுத்த அழைப்பை விட்டுவிட்டு நான் மீன்பிடிக்க வந்துவிட்டேன். நான் ஒரு பாவியான மனுஷன் என்று பேதுரு அறிக்கையிடுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை விட்டுவிடவில்லை. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எனவே இங்கே நாம் பார்க்கிறது போல, இயேசு கிறிஸ்து 3 முறையாக அவர்களை தேடி வந்து அழைத்து அப்போஸ்தலர்களாக நியமிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனை சகோதரியே, உங்களையும் கூட கர்த்தர் அவருடைய பணிக்கென்று எத்தனையோ முறை அழைத்தும் அதை நீங்கள் அல்லல் தட்டியிருக்கிறீர்களா? நான் ஊழியத்திற்கு செல்லவா வேண்டாமா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது முன்வைத்த காலை பின் வைத்து விட்டீர்களா? ஆண்டவர் கொடுத்த அழைப்பை குறித்த கேள்விக்குறியோடு இருப்பீர்கள் என்றால், அருமையானவர்களே, நான் எவ்வளவு பாவியான மனுஷன் என்று நீங்கள் சொன்னாலும் உங்களை தேடி வந்த அவருக்கு இல்லை ஆண்டவரே என்று சொல்லாமல், இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இன்றைக்கு சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் தேவை. வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் தேவை. கர்த்தரை அறியாதவர்கள் மத்தியிலே அவரை போல அறிவிக்க ஆட்கள் தேவை. ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலேயும் கர்த்தர் இப்படிப்பட்ட அநேகரை அனுப்ப ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். மார்க் 1 21 வசனத்தை பாருங்கள். பின்பு கப்பர்நகுமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அருமையானவர்களே, சமய தலைவர்கள் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே பணி செய்வதை குறித்து கேள்வி கேட்டார்கள். ஆனால் என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று யோவான் 5:17 சொன்னது போல அவர் ஓய்வு நாளிலேயும் பணிவிடை செய்கிறார். இயேசு கிறிஸ்து 8 மணி நேரம் வேலை செய்தவர் அல்ல. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சங்கீதம் 121:4 வாசிக்கிறோம். ஓய்வு நாள் காலையிலேயே ஆரம்பமாகிறது. அவர் ஜெப ஆலயத்திற்குள்ளே சென்று போதிக்கிறார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயம் அத்தனை முக்கியமானதல்ல. அந்நாட்களிலே இப்பொழுது நாம் பார்க்கிறது போல இயேசு கிறிஸ்து நாசரேத்தை விட்டுவிட்டார். ஏனென்றால் அவருடைய ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே கப்பர்நகூமுக்கு வந்துவிட்டார். கப்பர்நகூமே அவருடைய ஊழிய காலமெல்லாம் அவருடைய தலைமையகமாக இருந்தது. சரி, மார்க் 1:22 பாருங்கள். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அருமையானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இந்திய திருச்சபைக்கு எதிராகவும் ஊழியர்களுக்கு எதிராகவும் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அவர்கள் அதிகாரத்தோடு பேசுகிறதில்லை. காரணம் என்ன? நாம் விசுவாசத்தை இழந்து போனோம். நாம் என்று சொல்வதனாலே நானும் அந்த விசுவாசத்தை இழந்து போனேன் என்பதல்ல. நாம் ஒட்டுமொத்தமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதிலே குறைவுபட்டு காணப்படுகிறோம். கர்த்தருடைய வசனத்திலிருந்து கற்றுக் கொடுப்பதிலே குறைவுபடுகிறோம். இது சத்தியத்தை விட்டு விலகி போகிறதாகவும் பிரசங்க பீடத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் இடைவெளி விழுந்தது போலவும் இருக்கிறது. அந்த நாட்களிலேயும் ஜெப ஆலயங்களிலே ஆவிக்குரிய காரியங்கள் எதுவும் மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே இயேசு கிறிஸ்து வந்து பேசிய பொழுது அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். மார்க் 1:23-24 வசனங்களை பாருங்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேனாயி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உமை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். மார்க் விலே சொல்லப்பட்டிருக்கிற முதல் அற்புதம் ஆவி உலகம் தொடர்பானது. தேவாதி தேவன் ஒருவரே அதை தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார். பிசாசுகளையும் தனது கட்டுப்பாட்டிற்குள்ளேயே அவர் வைத்திருக்கிறார். ரோம சாம்ராஜ்யத்திலே பிசாசுகள் மிகவும் தாண்டவமாடியது என்பதற்கான சரித்திர சான்றுகள் அநேகம் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே பிசாசை கட்டுப்படுத்த முடியும். இந்த காரணத்தினாலேதான் முதல் அற்புதமாக மார்க் இதை எழுதியிருக்கிறார். இது இயேசுவின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. இதன் மூலமாய் அவர் தெளிவுபடுத்துகிற 2 காரியங்கள். ஒன்று, எந்த ஒரு நிலையையும் சந்திக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு என்பது. இரண்டாவது, தேவன் மட்டுமே இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும் என்பது. அதிகாரம், வல்லமை அவருக்கு இருக்கிறது. அதிகாரமுடையவராய் போதித்தார், அசுத்த ஆவியை அதட்டினார். அருமையானவர்களே, இந்த பிசாசு வணக்கம் பெருகிக் கொண்டே போகிறது. மட்டுமல்ல, இன்றைக்கு ஏன் இளைஞர்கள் தாங்கள் நேசிக்கப்படும் குடும்பங்களை விட்டு வெளியே போய் மற்றவர்களோடு சேர்ந்து அடிதடியிலும் கொலையிலும் ஈடுபடுகிறார்கள் என்று நீங்கள் விவரிக்க முடியாது. இது பிசாசிற்கு அடுத்தது. இயேசு கிறிஸ்துவினாலே மட்டுமே இப்படிப்பட்ட காரியங்களை சரி செய்ய முடியும். சரி, வசனங்கள் 25-27 வரை பாருங்கள். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தமது வல்லமையையும் அதிகாரத்தையும் போதனையிலும் அற்புதத்திலும் வெளிப்படுத்தும் பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வசனம் 28, அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. இந்த வசனத்தின் மூலமாக அதே நாள் ஒருவேளை மத்தியானம் நடைபெற்ற ஒரு சம்பவத்திற்கு நம்மை எடுத்துச் செல்கிறார். மார்க்கு 1:29 21 வரை உள்ள வசனங்களை பார்த்தால், சீமோனுடைய வீட்டிற்கு தனது சீஷர்களோடு இயேசு செல்கிறார். சீமோனுடைய மாமி அங்கே சுகவீனமாயிருக்கிறாள். அவளுடைய கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். மீண்டுமாக இயேசு கிறிஸ்து தமது வல்லமையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். வசனம் 32 பாருங்கள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சாத்தான் ஒருவன்தான், ஆனால் பிசாசுகள் அநேகம் உண்டு. 33-34 வசனங்களையும் பாருங்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. மத்தேயுவை போல மார்க்கவும் இயேசு பலவிதமான வியாதிகளினாலே உபத்திரவப்பட்ட அநேகரை சொஸ்தமாக்கினார் என்பதை 33-34 அவசரங்களிலே சொல்லியிருக்கிறார். என்றாலும் இயேசு கிறிஸ்து குணமாக்கிய எல்லாரையும் குறித்து நமக்கு விமரமாக சொல்லப்படவில்லை. அருமையானவர்களே, பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவை இனம் கண்டுகொள்கிறது. யார் என்று அவரை அறிந்து அவரை விசுவாசிக்கிறது என்றாலும் அவை ரட்சிக்கப்படுகிறதில்லை. ஒரு நாளிலே நடைபெற்ற அநேக சம்பவங்களை வாசித்தோம். எனவே அடுத்த நாள் காலையிலே வெகு நேரம் அவர் தூங்குவாரோ என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் இங்கே நாம் வாசிப்பது என்ன பாருங்கள், மார்க்கு 1:35, அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். என கருமையான சகோதரனே சகோதரியே, ஊழியத்திலே இருக்கிறவர்களும் அதிகமாக பணி செய்கிற காலங்களிலேயும் மறுநாள் தன்னுடைய ஜெப நேரத்தை இழந்து போகக்கூடாது. வசனங்கள் 36-39 வரை பாருங்கள். சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக் கொண்டும் பிசாசுகளை துரத்திக் கொண்டும் இருந்தார். அருமையான சகோதரனே சகோதரியே, இது நற்செய்தியின் ஆரம்பம். ரட்சிப்பு என்பதற்காக அவர் ஜனங்களை போதித்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலுமே ரட்சிப்பு வருகிறது. அவருடைய போதனை யாரையும் ரட்சிக்காது. அவர் சிலுவையிலே செய்து முடித்ததே நம்மை ரட்சிக்கும். கவனித்தீர்களா, கலிலேயா எங்கும் அவர் ஜெப ஆலயங்களிலே பிரசங்கித்துக் கொண்டும் பிசாசுகளை துரத்திக் கொண்டும் இருந்தார். மீண்டும் மீண்டுமாக பிசாசுகளை துரத்துவதை குறித்து பார்க்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால், அவர் சர்வ வல்லமையுள்ளர் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அன்று எத்தனை வல்லமையோடு கூட பிசாசுகளை துரத்தினாரோ வியாதிகளை குணமாக்கினாரோ அதே வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆனால் மனிதருடைய வாழ்க்கையிலே விசுவாசமானது குறைந்து கொண்டே செல்வதனாலே அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவரை விசுவாசித்து உங்கள் இரட்சகராக நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகிறீர்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்பொழுது பிசாசின் சக்திகளுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் உலகில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்பொழுது பாவமான காரியங்களை விட்டு மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. சங்கீதம் 122:7.